புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம்.
யுத்த ஆயுதங்களை
பார்க்கிலும்
ஞானமே நலம். பாவியான ஒருவன்
மிகுந்த நன்மையை கெடுப்பான். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். நம்முடைய தியானத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பகுதி, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பாவம் அல்லது ஒரு குறைவு என்று ஒன்று வரும்பொழுது அது அவர்களோடு போய்விடுகிற விஷயம் அல்ல. அதனாலே அநேகருக்கு வருகிற மிகுந்த நன்மைகள் தடைபட்டு போகும், மிகுந்த நன்மைகள் பாதிக்கப்படும். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கவனமாய் காத்துக்கொள்ள, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய சித்தத்தை செய்து அவருக்காக வைராக்கியமாய் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை அவனுக்கு மாத்திரமாக ஆசீர்வாதமாய் இருக்காது, அவன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். புரியுதுங்களா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பாய் இருந்தால் நம்ம மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குமானால் அநேகரும் அதனால் பாதிக்கப்படுவார்கள். அதுவும் உண்மை, இப்படியும் உண்மை, அப்படியும் உண்மை. தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை கவனமாக காத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு சின்ன குறைவுகள் அது நம்மோடு போகாது, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை பாதிக்கும் என்பதை நம்ம கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம தேவ சித்தத்திற்குள் கவனமாய் காத்துக்கொள்ளணும். கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசும் பொழுது, நான் வேதத்தை தியானித்து பார்க்கும் பொழுது, இப்படி ஒரு நபருடைய பாவத்தினால் அல்லது அவருடைய வாழ்க்கையில் வந்த குறைவுகளினால் அநேகர் பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் வேதத்தில் நிறைய இருக்கிறதை பார்க்க முடிந்தது. ஆகையினாலே அவைகளை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அநேகரை பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கையில் பல இழப்புகளை ஏற்படுத்தும். ஆண்டவர் நம்மை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு சகல மேன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், சரீர நன்மைகள், இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாவம் அல்லது குறைவு, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போடும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க நினைக்கிற நன்மைகளை கெடுத்து போடும். ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் இழந்து போக பண்ணிடும். இதிலே மிகப்பெரிய ஒரு உதாரணம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதாமுடைய வாழ்க்கை தான். அவனை மாறி இந்த உலகத்திலே பெரிய லூசர் வேற யாருமே கிடையாது. மிகப்பெரிய இழப்பை சந்தித்தவன் இந்த உலக மனுஷ வரலாற்றிலேயே ஆதாமை போல யாருமே கிடையாது. ஆதாமை ஆண்டவர் படைத்த பொழுது அவனை தன்னை போலவே தமது சாயலாக தமது ரூபத்தின்படி ஆண்டவர் அவனை படைத்தார். தம்முடைய ஞானத்தினால் அவனை நிறைத்திருந்தார். தம்முடைய பூரண அறிவை அவனுக்கு கொடுத்திருந்தார். தம்முடைய மகிமையினால் அவனை மூடியிருந்தார். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்காத காரியமே இல்லை. சகலத்தையும் பரிபூரணமாய் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது, அவனுடைய வாழ்க்கை கத்தரி விட்டு விலகின பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது தேவ மகிமையை இழந்தான். தேவனாகிய கர்த்தரோடு இருந்த ஐக்கியத்தை இழந்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், அவர் கொடுத்த மகிமையான ஏதேன் தோட்டத்தை இழந்தான். அவனுடைய குடும்பத்தில் இருந்ததான ஆவிக்குரிய தன்மையை இழந்தான். அவனுக்கும் அவருடைய மனைவிக்கு மாத்திரமல்ல, அவனுக்கு பிறந்த பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். ஒருவன் கொலைகாரன், ஒருவன் கொலை செய்யப்பட்டவன். ரெண்டு பிள்ளைகள் பாருங்க நிலைமை எப்படி ஆயிப்போச்சு. முதல்ல ரெண்டு பிள்ளைகள் பிறந்தது, ரெண்டு பிள்ளைகள், ஒருவன் கொலைகாரன், ஒருவன் கொலை செய்யப்பட்டவன். நிலைமை எவ்வளவு மோசம். அந்த முதல் குடும்பமே அவ்வளவு பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. காரணம் என்ன? ஆண்டவரை விட்டு விலகின ஒரே ஒரு காரியம், அது அவனோடு மாத்திரம் போல அந்த குடும்பத்தை பாதித்தது. அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது பிறந்ததான ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாதித்தது. மனு குலமே பாதிப்புக்குள்ளாச்சு. தேவ பிள்ளைகள் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரோடு நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆதாம் இழந்தவைகளை கர்த்தர் நமக்கு மறுபடியும் கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தங்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுமே தவிர நம் மூலமாக இந்த உலகத்தில் ஒருவராயிலும் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம பாதிக்கப்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில குறைவு வரும் பொழுது அது நம்மோடு போகிறது இல்லை, நம்முடைய குடும்பத்திலே பாதிப்பு வரும், நம்மை சுற்றி இருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்பு வரும், மொத்தத்தில் அது எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும். பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்பொழுது அதை குறித்த ஒரு முக்கியமான சிலருடைய வாழ்க்கை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் வாசிக்கலாம், எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12:2 வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12:2
எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை
மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால்
மிரியாமும் ஆரோனும்
அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேச ஸ்திரீயின் நிமித்தம்
அவனுக்கு விரோதமாய் பேசி
கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ
எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ
கேட்டார். இங்கே பார்க்கும் பொழுது பனாந்தரத்தை நடத்துவதற்காக அவருடைய கானானுக்குள் அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார். மோசையை கர்த்தர் அழைத்த பொழுது அவன் பயந்தான். இந்த பெரிய ஊழியத்தை கையில் எடுக்கிறதுக்கு அவன் பயந்தான். உடனே கர்த்தர் அவனுடைய மூத்த சகோதரனாக இருந்த ஆரோனை அவனுக்கு கர்த்தர் உதவியாக வைத்தார். அவனுக்கு மூத்த சகோதரி மிரியாம், அவளும் அவர்களோடு கூட இணைந்து கொண்டாள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு தலைவர்களாயிருந்து அந்த ஜனங்களை நடத்துவதற்கு இவங்க முக்கியமான பாத்திரங்களாயிருந்தாங்க. இவர்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்ததாயிருந்தது. இவர்கள் மூலமாக தேவ ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் மோசையுடைய வாழ்க்கையில் ஒரு தவறான காரியம் நடந்துவிட்டது. அவன் எத்தியோப்பிய ஸ்திரீயை, ஒரு பெண்ணை விவாகம் பண்ணிட்டான். பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டிலே 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு நிலைமை வேற. ஆனால் கூட ஒரு தேவ ஊழியத்திற்கிற ஒரு நபர், இது அனைவருக்கும் இடரலாய் இது மற்றவர்களுக்கு இடந்தா இருந்துச்சோ இல்லையோ, சொந்த குடும்பத்தாருக்கு அது ஒரு மிகப்பெரிய இடர்லா இருந்துச்சு. மோசே இந்த குடும்பத்திலே இளையவன், மிரியாம் அவனுக்கு மூத்த சகோதரி, ஆரோனும் அவனுக்கு மூத்த சகோதரன். இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய தம்பி ஒரு எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்வதை எந்த ஒரு சகோதரியும் எந்த ஒரு சகோதரனும் அப்செக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா. யூதர்கள் அழகான நிறம் உள்ளவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை அவன் விவாகம் பண்ணான். எந்த ஒரு அக்கா கேட்காம இருப்பான், எந்த ஒரு அண்ணன் கேட்காம இருப்பான். இது ஒரு குடும்ப பிரச்சனை. ஆக்சுவலா இது சொல்ல போனால் இது ஒரு குடும்ப பிரச்சனையா இருந்தது. இந்த எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணின பொழுது மீரியாம் அதை பகிரங்கமாக எதிர்த்தாள். ஏண்டா இப்படி பண்ண என்று சொல்லி உரிமையோடு தன் தம்பியை கண்டிச்சிருப்பா. மோசே இஸ்ரேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்களுக்கு அவன் ஒரு தலைவனாய் இருந்தாலும் மிரியாமுக்கு அவன் ஒரு தம்பிதான், ஆரோனுக்கு அவன் ஒரு தம்பிதான். அவங்க உரிமையோடு பேசி இருப்பாங்க, ஏண்டா அவனுக்கு இப்படி புத்தி போச்சு, ஏண்டா ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை போய் கல்யாணம் பண்ண, பேசியிருப்பாங்க. அது குடும்ப விஷயம் அது. ஆனால் இது குடும்ப விஷயம், குடும்ப விஷயமாக மாத்திரமே இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. முதல் காரியத்தை முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது சாதாரணமா ஆரம்பிக்குது. எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசினாங்க. இது ஃபேமிலி மேட்டர். ஆனா இரண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இந்த ஃபேமிலி இஷ்யூவை இவங்க பப்ளிக் இஷ்யூவா மாத்தினாங்க. இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படியே பப்ளிக் இஷ்யூவா இவங்க கன்வெர்ட் பண்ணாங்க. குடும்ப சண்டை குடும்பத்தோடு போயிருக்கணும், இதை இவங்க ஊழியத்தோடு சம்பந்தப்படுத்தினாங்க. கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ. இதை அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே மோசை கேட்டானோ கேட்கல அது நமக்கு தெரியாது, கர்த்தர் அதை கேட்டார் என்று வேதம் சொல்லுங்க. இந்த இடத்தில் இந்த மிரியாம் பேசினது அவளுடைய பார்வையில் பார்த்தாங்கன்னா நூத்துக்கு நூறு அவளுக்கு நியாயமா தான் இருந்திருக்கும். நூத்துக்கு நூறு நியாயமா இருக்கும். ஏன்னா அவளுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்திருக்கிறான், தனக்கு விரும்பப்படாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சகோதரி மூத்த அக்கா இதுல கேட்கறதுல எந்த தப்பு இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் நியாயமா தான் இருந்திருக்கும். என் தம்பி இந்த தப்பு செஞ்சா நான் கடிஞ்சிட்டேன், நான் திட்டினேன். அதுல ஆரோனும் சேர்ந்து மோசைக்கு விரோதமா பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த காரியம், இது குடும்ப விஷயத்தில் இருந்து கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ என்று அவனுடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியத்தில் அவங்க கையை நீட்டும் பொழுதுதான் ஆண்டவர் அதை கவனிக்க ஆரம்பிச்சார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கணும், இந்த மீரியாமும் ஆரோனும் தாங்கள் செய்தது நியாயம் என்று தங்கள் இருதயத்தில் நினைச்சாங்க, உரிமையோடு பேசுறோம் நினைச்சாங்க. செய்யாத ஒன்றை நாங்கள் கண்டிக்கல, செஞ்ச காரியத்தை தான் நாங்கள் கேட்டோம். நாங்க அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இல்லாத பொல்லாத ஒன்று அவங்க பேசல, நடந்ததை தான் அவங்க கேட்டாங்களே தவிர நடக்காத ஒன்றை பற்றி அவங்க பேசவே இல்லை. இதனால் அவங்களுக்கு அது பெருசா தெரியல. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது பெருசா இருந்துச்சு. சில நேரத்தில் நம்முடைய பார்வையில் சாதாரணமா இருக்கும், நம்முடைய பார்வையில் அது சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது சாதாரணமாகவோ அது சின்ன விஷயமாகவோ இருக்கும் என்று அர்த்தம் கிடையாது. நமக்கு சிறியதா இருந்தாலும் அது ஆண்டவருடைய பார்வையில் அது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே கவனிக்கணும். இந்த இடத்துல நடந்தது என்ன? மோசேக்கு விரோதமாக இவங்க பேசினாங்க, ஊழியத்திற்கு விரோதமாக. அவன் செய்த ஊழியம், அவனை கொண்டு கர்த்தர் பேசின காரியத்திற்கு விரோதமாக பேசினாங்க. இந்த காரியம் நடந்த உடனே ஆண்டவர் உடனே இதற்கான ஆக்ஷன் எடுக்கிறார். மூணாவது வசனத்தில் வாசிக்கலாம்,
மோசையானவன்
பூமியில் உள்ள சகல மனிதரிலும்
மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி
நீங்கள் மூன்று பேரும்
ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள்.
அப்பொழுது அவர்
என் வார்த்தைகளை கேளுங்கள்.
உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால்
கர்த்தராகிய நான்
தரிசனத்தில் அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி
சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ
அப்படிப்பட்டவன் அல்ல.
என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைப்பொருளாக அல்ல. முகமுகமாகவும்
பிரத்தியட்சமாகவும் பேசுகிறேன்.
அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச,
நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச,
உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார்.
உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார்.
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது.
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது.
அவர் போய்விட்டார்.
போதும், அவர் போய்விட்டார். ஆண்டவர் உடனே ஒரு விசாரணை ஆரம்பிக்கிறார். மோசே, ஆரோன், மீரியா மூணு பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்கினர். எவ்வளவு தெளிவு! ஆண்டவர் ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி இருக்கிறார் பாருங்க. மூணு பேரையுமே கூப்பிட்டார். பாதிக்கப்பட்டவன், பேசினவர்கள் எல்லாரையுமே மூணு பேரையும் கூட நிக்க வச்சிட்டார். மூணு பேரையும் வர வச்சு இவங்க ரெண்டு பேரும் மாத்திரம் முன்னால வாங்கினர், ஆரோனையும் மீரியாமையும். மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். அவனுக்கு விரோதமாய் பேசின இந்த காரியம் அவன் காதல விடாமல் இருந்திருக்காது. ஆனாலும் அவன் ரியாக்ட் பண்ணவே இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவன் அதை குறித்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் ஆண்டவர் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கல. ஆண்டவர் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு அவர்களை கண்டிக்கிறார். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தர் போய்விட்டார் என்று சொல்லப்பட்டது. எப்படி இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நடந்துக்குவானோ அதே மாதிரி இருக்கிற சீன் பாருங்க, யோசிச்சு பாருங்க. கோபம் வந்துச்சு, பேசினாரு, கர்த்தர் விறுவிறுன்னு போயிட்டார். உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கிறானோ அதே போல ஆண்டவர் நடக்கிறார். கோபப்பட்டார். இந்த மீரியாமும் ஆரோனும் செய்த குற்றம் என்ன? மோசேயின் வாழ்க்கையிலே இவர்கள் ஒரு குறை கண்டு அதை நியாயம் என்று நினைத்து அதை குறித்து பேசினதுதான் இவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு குற்றம். ஆனால் ஆண்டவர் இந்த மோசேயை குறித்து சப்போர்ட் பண்ணி தான் பேசினார். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவன் கர்த்தருடைய சாயலை, என் சாயலை அவன் பார்க்கிறான். அவனோடு நான் மறைபொருளாய் அல்ல, வெளியரங்கமாய் நான் அவனோடு நான் பேசுறேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆண்டவர் கோபம் அடைந்தார். அந்த கோபத்தினால நடந்த காரியம் அதை மட்டும் வாசிங்க, அதுக்கு பிறகு போவோம். பத்தாவது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம்.
மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று.
மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று.
மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற.
மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போல.
குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபொழுது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான்.
கர்த்தருடைய கோபம் மிரியாமின் மேல் இறங்கினது. நான் நினைக்கிறேன் ஆரோனையும் பேச வச்சிருந்தது மிரியாம தான் இருக்கணும். ஆரோனில் ஜாயின் பண்ணிட்டான். ஆனால் பேசுவதற்கு மோட்டிவேட் பண்ணது இந்த மீரியாமா தான் இருக்கணும். பிரச்சனையை தூண்டி விட்டது மீரியாமா தான் இருக்கணும். அதனாலதான் ரெண்டு பேரையும் கர்த்தர் விசாரணைக்கு கூப்பிட்டாலும் மீரியாமின் மேல் மாத்திரம் கர்த்தருடைய தண்டனை, சிக்ஷை இறங்கி வருகிறது. அவள் குஷ்டரோகியாக்கப்பட்டாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கணும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்காய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனமாய் இருக்கணும். சில விஷயம் நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியும், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் ஈஸியா இருக்காது. இவர்கள் நியாயம் என்று நினைச்சு செஞ்சாங்க. ஆனாலும் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தினது. ஒரு தேவ பிள்ளை தான் பேசுகிற வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமா இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம், மற்றவர்களை பார்க்கிறோம். அவர்களுக்குள் சில நல்ல விஷயங்கள் இருக்கும், சில குறைவான காரியங்கள் இருக்கும். யாருமே பரிபூரணம் உள்ளவர்கள் அல்ல. அப்படி பார்க்கும் பொழுது அவரிடத்திலே காணப்படுகிற நல்ல காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வது நல்லது. தவறான காரியங்களை பார்க்கும் பொழுது அதை விட்டு விலகுவதுதான் நமக்கு நல்லதே தவிர, அதை குறித்து பேசிக் கொண்டிருப்பது ஆண்டவருடைய பார்வையில் தகாத ஒன்றாய் காணப்படும். இது வேற ஒன்றும் பண்ணல. நடக்காத ஒன்னு பேசல,
நடந்ததை தான் பேசினாங்க.
ஆனால் அவர்கள் அதை ஒரு பெரிய இஷ்யூவா மாத்தினாங்க. அதுதான் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல.
நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மளை மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்தவர்களையும் பாதிக்கும். அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்றேன். நம்மோடு கூட சேர்ந்தவர்களையும் சேர்த்து பாதிக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வாதத்தை பேச வேண்டும். வம்பும் புத்தியுமான பேசும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா. வம்பு பேசுறது, புத்தீரமாய் பேசுறது, பரியாசம் பண்றது, இது தேவனுடைய சமூகத்தில் தகாதவைகள். ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவ நாமத்திற்கு மகிமையான காரியத்தை பேசுவதுதான் முக்கியம். இன்னைக்கு வாழ்க்கையில் அதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். சில விஷயங்களை எனக்கு கர்த்தர் எனக்கு சபைக்கு கொடுக்கும்படி சொல்லுகிற விஷயத்தை நான் அப்படியே எந்த ஒளிவு மறைவில்லாம நான் சொல்றேன். புரியுதா? இதெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். சென்சிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இங்க கேட்கிற செய்திகள் ரொம்ப இனிமையா இருக்காது, ஆனால் அது உங்க வாழ்க்கையை மாற்றும். புரிதல, வாழ்க்கையை மாற்றும். அந்த மென்டாலிட்டிக்கு நம்ம வரணும். நம்முடைய வாழ்க்கையை கரெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தைகளினால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி சரிப்படுத்திக் கொள்ளணும். சில விஷயத்தை நம்ம சென்சிட்டிவா நினைக்க மாட்டோம், சிலதை நம்ம கேஷுவலா நினைப்போம். ஆனாலும் கூட சொல்லுகிறது, ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்கள். வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த எச்சரிப்பான காரியங்களை நம்ம கவனித்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தவறுகள் வராதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த இடத்திலே கர்த்தருடைய கோபம் எந்த அளவுக்கு வந்திருக்குமானால், மீரியாமை கர்த்தர் ஸ்பாட்லேயே தண்டிக்கிறார். ஸ்பாட்ல தண்டித்து அவளை குஷ்டரோகி ஆக்கினார். இதுல இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் என்பது தேவனுடைய பார்வையிலே வித்தியாசமே கிடையாது. ரெண்டு ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்த்தாரோ புதிய ஏற்பாட்டில் அப்படிதான் பாக்குறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஸ்பாட்ல தண்டனை வந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்பாட்ல தண்டனை வரல, அதான் வித்தியாசம். இப்படி ஸ்பாட்ல தண்டனை வரலன்ற காரணத்தினாலே புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் கஞ்சாடையா இருக்கிறார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை பாவமாய் நினைத்தார் என்று சொல்லி நினைக்க கூடாது. சரியாய் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் சென்சிட்டிவா இருந்ததை விட புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதிக சென்சிட்டிவா இருக்காரு. அதுதான் உண்மை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தண்டனை வந்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் தண்டனை வரலன்றதுனால ஆண்டவர் தன்னுடைய சென்சிட்டிவ்னஸ் மாத்திட்டான் அர்த்தம் கிடையாது. சென்சிட்டிவ்னஸ் கூட்டி இருக்கிறாரு. ஆனால் தண்டனையை கர்த்தர் உடனே கொடுக்காம இருக்கிறார், அதுதான் வித்தியாசம். தண்டனை அவர் கொடுக்கலன்றதுக்காக கர்த்தர் அதை பெருசுப்படுத்தல நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவருடைய பார்வையிலே பாவம் பாவம் தான். எல்லாத்தையும் ஒரே விதமா தான் பாக்குறார். பழைய ஏற்பாட்டையும் அப்படிதான் பாக்குறார், புதிய ஏற்பாட்டிலையும் அப்படிதான் பாக்குறார். அதனாலதான் கர்த்தர் இந்த சம்பவங்களை எல்லாம் பைபிள்ல நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் பேசுவதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். அனாவசியமாய் நாம் யாரையும் குற்றப்படுத்தி விடக்கூடாது, குறை சொல்லி விடக்கூடாது. நமக்கு பேசுறதுக்கு எவ்வளவு கிடைக்கும்? கர்த்தருடைய கிருபையினால் நான் ஊழியத்தின் பாதையிலே இத்தனை வருஷத்திலே எத்தனையோ நபர்கிட்ட பழக எனக்கு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெரிய பெரிய டினாமினேஷன் லீடர்ஸோட க்ளோஸா பழக, அவங்களோடு ஒன்னா டிராவல் பண்ண, ஒன்னா தங்கி இருக்க, நெருங்கி பழக நிறைய வாய்ப்புகளை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது, அவரோடு நெருங்கி பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றவா நல்ல விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய கடினமான உழைப்பு, அவங்களுடைய பிரயாசம், அதெல்லாம் பார்க்கும்போது சிலது நல்ல விஷயம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் சில குறைவுகளையும் பார்க்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கை நான் சொல்றேன், எத்தனையோ சீனியரான ஆட்களோடு நான் பழகி இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரெண்டையுமே நான் பார்ப்பேன், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் சில குறைவுகளையும் கண்கூட பார்க்க முடியும் அவங்களோட கூடவே இருக்கும்போது. ஆனால் ஒருபோதும் நல்ல விஷயத்தை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த குறைவுகளை குறித்து பேசக்கூடாது என்பதை ஆண்டவருக்கு பலமுறை உணர்த்தி இருக்கிறார். சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒருவேளை சில குறைவுகள் இருக்கலாம், நாளைக்கு கர்த்தர் அதை சரிப்படுத்துவார், ஆண்டவரை கரெக்ட் பண்ணுவார். அதை நாம் பேசும் பொழுது நாம் குற்றவாளியாயிடுவோம். இந்த இடத்துல மோசே அவன் எந்த பாதிக்கப்படல, ஆனால் மீரியாமும் ஆரோனும் விசாரணைக்குள்ளானார்கள், மீரியாம் தண்டனைக்குள்ளானாள். இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான்னு இருக்குது. அதை தான் இன்னைக்கு நமக்கு அந்த போக்கஸ்ல தான் பார்க்கணும். வாசிக்கலாம், 12 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி
என் தேவனே
அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான்.
கர்த்தர் மோசேயை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினதுண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அதுபோலவே
அவள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து
பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவள் என்றார்.
அப்படியே மீரியாம் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தாள்.
மீரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது மோசே உடனே அந்த மீரியாமுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கிறான். ஆரோன் கெஞ்சறான், இப்படி ஆயிப்போச்சே. மோசே அதை பத்தி பெருசு பண்ணல, தனக்கு விரோதமாய் பேசின தண்டனை அனுபவின்னு சொல்லல, தேவ சமூகத்தில் கெஞ்சின ஆண்டவரே அவளை குணமாக்கும். ஆனால் ஆண்டவர் மோசையுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ரெடியா இல்லை, கேட்க மாட்டேன். ஒரு தகப்பன் தன் மகளை பார்த்து அவள் முகத்திலே காரி துப்பினால் அவள் ஏழு நாள் அவமானப்பட வேண்டும் அல்லவா, அதுபோல இவளும் ஏழு நாட்கள் இந்த வியாதியை அவள் சுமந்துதான் ஆக வேண்டும். ஏழு நாட்கள் இந்த வியாதி நிமித்தம் அவள் பாளையத்திற்கு புறமே இருந்ததான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்திட்டார். உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது மீரியாமுடைய வாழ்க்கையில் அவள் செய்த தவறுக்குரிய தண்டனையை அவள் வாங்கிட்டான். ஏழு நாட்கள் ஆண்டவரே தெளிவா சொல்றார், இவள் பாளையத்துக்கு புறம்பை வைத்தார். இந்த இடத்தில் மீரியாமுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பிரமாணம் அதுதான். ஒருவன் குஷ்டரோக வியாதி உண்டானால் அவன் பாளையத்துக்கு புறம்பை இருக்கணும். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 13:46 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 13:46 மாத்திர வாசிக்கலாம்.
அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படக்கடவன் அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு
பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவுள். அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பு இருக்க கடவுள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது பிரமாணமாகவும் ஆண்டவர் வச்சார், அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பு இருக்க வேண்டும். பிரமாணம்னு வந்துட்டு அது எல்லாருக்கும் ஒண்ணுதான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒண்ணுதான், லீடரா இருக்கிறதான மீரியாமுக்கு அது ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான், விசுவாசிகளுக்கு ஒரே பிரமாணம் தான், ஊழியக்காரனுக்கு ஒரே பிரமாணம் தான், எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான். தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடத்தில் கொடுத்த தண்டனை கர்த்தர் வாபஸ் வாங்கல, மோசையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வாபஸ் வாங்கல. ஏழு நாட்கள் இந்த வியாதி அவள் சுமக்க வேண்டும், இந்த குஷ்ரோக வியாதி வந்தால் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் என்ற என் பிரமாணத்தின்படி அவளை பாளையத்துக்கு புறம்பா வச்சிருந்தார். பாளையத்திற்கு புறம்புனா என்ன அர்த்தம், தேவ பிரசன்னத்திற்கு புறம்பே அவள் தள்ளப்பட்டு விட்டாள். பாளையம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம். பாளையத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டால் என்ன அர்த்தம், தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே விலக்கப்பட்டாள். ஏழு நாட்கள் அவருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகம் இல்லாமல், தேவ தொடர்பு இல்லாமல் வெளியே அவள் தள்ளப்பட்டு விட்டாள். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன், நம்முடைய வார்த்தைகள் கவனமா இருக்கணும். நம் மற்றவர்களை குறித்து நம்ம குறை நினைக்கிறோம் பேசுறோம்னா அபிஷேகத்தை நாம் இழந்து போயிடுவோம். அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் இழப்போம். ஆண்டவர் கொடுக்கிற பொக்கிஷமாகிய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போய்விடும். ரொம்ப கவனமா இருக்கணும். இதிலே ரொம்ப முக்கியமா நான் உங்களுக்கு நோட் பண்ண வேண்டிய விஷயம் 15வது வசனத்துல பாருங்க, அப்படியே மீரியாம் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மீரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். இதுதான் அங்க காரியம். 7 நாட்கள் இந்த மீரியாம் மட்டும் பாதிக்கப்படல, மீரியாம் பாளையத்திற்கு புறந்தே இருந்த அந்த 7 நாட்களும் மொத்த ஜனங்களுடைய பிரயாணமும் தடைபட்டு போச்சு. 20 லட்சம் ஜனங்களின் பிரயாணம் ஒரு மீரியாமுடைய குற்றத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்டது. ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு மீரியாம் செய்த ஒரு பாவம், ஒரு தவறான ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் மொத்த ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்களுடைய பிரயாணத்தை தடுத்துருச்சு. கானானை நோக்கி அவள் செய்த பிரயாணம் 7 நாட்கள் தடைபட்டு போச்சு. எல்லாருமே தடைபட்டு போனாங்க. 20 லட்சம் ஜனங்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க இந்த ஒரு நபருடைய காரியத்தினால். 20 லட்சம் ஜனங்கள். இந்த கானான் பிரயாணம் என்பது எதை குறிக்கிறது? பரலோகத்தை நோக்கி அவள் செய்கிற ஒரு பிரயாணம், அது 7 நாட்கள் தடைபட்டு போச்சு. இன்னைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு பிரயாணத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு, ஒவ்வொரு நாளும் முன்னால ஸ்டெப் வச்சு போயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கை இன்னும் முன்னேறிட்டு இருக்கிறோம். பொறுமையோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் ஒவ்வொரு நாளிலும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டது. ஒரே போல ஒரே இடத்துல நம்ம நிற்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கல, முன்னேறிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை குறை சொல்வது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பழக்கத்தை நாம் உடையவர்களாக இருந்தால் உங்கள் பிரயாணம் தடைபட்டு நின்று போகும் என்பதை மறக்க கூடாது. உங்கள் ஆவிக்குரிய பிரயாணம் நின்று போய்விடும். ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. ஆவிக்குரிய வளர்ச்சி தடைபட்டு போயிடும். அது உங்களோடு பாதிக்காது, உங்களோடு சேர்ந்திருக்கிற எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சேர்த்து பாதிக்கும், சேர்த்து பாதிக்கும். பேசுறத கேட்கறவங்க, கேட்கறத பேசுறவங்க எல்லாரையும் சேர்த்து பாதிக்கும். ஒரு ஆளோட போகாது. ஆகையால் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளிலும் போயிட்டே இருக்கணும். அதற்கு மாறாக தவறான வார்த்தைகள், வேண்டாத வார்த்தைகள் அதை பேசாமல் நாமும் வளரணும், நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர்
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய்
அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
அப்பொழுது யோனா
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு
கூலி கொடுத்து
தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி
அவர்களோடு கூட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான்.
கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார்.
சரி, போதும். இங்கே பார்க்கும் பொழுது யோனா என்கிற ஒரு மனுஷன், இவனை கர்த்தர் அழைக்கிறார். எதற்காக? அந்த நாட்களில் நினிவே என்ற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களின் பாவம் பெருகியது. ஆண்டவருடைய சிங்காசனத்தை எட்டும் அளவுக்கு அவனுடைய பாவம் பெருகிச்சு. விக்கிரக ஆராதனையில் பெயர் பெற்ற ஒரு வளர்ந்த ஒரு பட்டணம் தான் நினிவே. கலாச்சாரத்தில் முன்னேறின பட்டணம், அதே நேரத்தில் விக்கிரக ஆராதனையில் நிறைந்திருந்த ஒரு பட்டணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய விக்கிரக ஆராதனையின் உச்சகட்டமான காரியம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர்
அதை நியாயம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டார். ஏன்னா பாவம் ஒரு லெவலுக்கு மேல சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும். ஏற்கனவே நான் சபையில சொல்லியிருக்கிறேன், அதை பத்தி கடந்த வாரங்களில் சொன்னேன். அப்படி அவர் விசாரிக்க தவறிவிட்டால் பிசாஸ் அவரை குற்றப்படுத்துவான். ஆகையினாலே அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வருகிறது. இந்த சூழ்நிலையிலும் அவர் நியாயம் தீர்ப்பை மனப்பூர்வமாய் கொடுக்கல, வேற வழி இல்லாமல் கொடுக்கிறார். அதனாலே கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்து எப்படியாகிலும் அதை ஜனங்கள் தப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைச்சார். நினைத்து இந்த யோனாவை அனுப்புறார். இந்த நினைவே பட்டணத்து ஜனங்கள் புறஜாதிகளான ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு இந்த இஸ்ரவேல் வம்சத்தான் ஆகிய யோனா அவர்களுக்கு போய் சுபிசேஷம் சொல்வது அவனுக்கு ஏற்றதா இல்லை, அவனுக்கு பிடிக்கல. இனி இவன் தன்னை குறித்து ரொம்ப உயர்வா நினைக்கிறான். அந்த ஜனங்களுக்கு நம்ம ஏன் போய் பேசணும்? அவன் போகிறதற்கு அவனுக்கு மனம் இல்லை. ஆண்டவர் தெளிவா சொன்னார், நீ போய் அதற்கு விரோதமா பேசுனார். ஆனால் இவனோ அதற்கு எதிர் திசையான தர்சிசுக்கு போகிறதற்கான ஒரு கப்பல் ஏறி அதற்கான டிக்கெட் வாங்கிட்டு கம்ஃபர்டபுளா அதுல பிளான் பண்ணி ஏறிட்டான். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு நினைவுக்கு நேராக போக சொன்னது. ஆனால் இப்பொழுது அவனோ அதற்கு கீழ்படியாமல், இது தற்செயல நடந்த விஷயம் இல்ல, பிளான்டா செய்யறான். தெரியாம ஒரு கப்பல் அவன் மாறி ஏறல, புரியுதுல? தெரியாம வேற கப்பல் அவன் மாறி போய் ஏறல. தர்சீசுக்கு போகணும்னு பிளான் பண்ணா அந்த கப்பலை கரெக்டா தேடி போய் பிடிச்சான், டிக்கெட் வாங்கினா கரெக்டா போய் தர்சீசுக்கு கேட்டு டிக்கெட் வாங்கி போய் உட்கார்ந்தான். ரொம்ப கிளீனா பிளான் பண்ணி தான் செஞ்சான். ஆண்டவர் இவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணி கீழ்படியாமல் போய்விட்டான். கீழ்படியாமல் மீரியாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவம் குறை சொல்லுதல். யோனாவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு காரியம் கீழ்படியாமை. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவார் என்றால் எதை குறித்து நம்ம யோசிக்க கூடாது, நல்லது கெட்டது பார்க்க கூடாது, லாப நஷ்டம் நினைக்க கூடாது, நம்முடைய சுய கௌரவம் சுய மேன்மை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சதுக்கு ரெடியா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். யோனாவுக்குள்ள ஒரு சுய கௌரவம், நான் யாரு, இஸ்ரவேல் வம்சத்தான், போயும் போய் ஒரு புறஜாதியானுக்கு போய் நான் போய் சொல்றதா, அதுதான் அவனுக்கு இருந்த காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை விட்டுக் கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை. அதனால் அவன் கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை துணிகரமாய் கீழ்ப்படியாமல் வேறு திசையை நோக்கி தன் பிரயாணத்தை ஆரம்பித்தான். ஆனால் ஆண்டவரோ இந்த நினைவை ஜனங்களை குறித்து மிகவும் பரிதபிக்கிறவராக இருந்தார். அந்த ஜனங்களுக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும், எப்படியாகிலும் அவர்களை தப்புவதற்கு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணுன்றதுல கர்த்தர் ரொம்ப கவனமா இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருக்கு அனுப்புறதுக்கு வேற ஆள் இல்லை நான் நினைக்கிறேன், வேற யாரா இருந்து அனுப்பி இருப்பார், ஆனால் ஆண்டவருக்கு வேற யாரும் இல்லை. அதனால வேற வழி இல்லை. இவன் கீழ்ப்படியாதவனா இருந்தாலும் கூட இவனை அனுப்பியாவது எப்படியாவது காரியத்தை செய்யணும் என்பதற்காக ஆண்டவர் அவனையே விட்டு அவனை விட முடியாமல் அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்றார். வாசிக்கலாம், 4-5 வசனங்களை வாசிப்போம்.
கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார்.
கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார்.
அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று.
அப்பொழுது கப்பற்காரர் பயந்து
அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோவென்றால்
கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய்
படுத்துக்கொண்டு
அயர்ந்த நித்திரை பண்ணினான். இந்த யோனா கீழ்படியாமல் வேறு கப்பலில் ஏறினதால் ஆண்டவருக்கு அவனை விடுறதுக்கு மனசில்லை. ஏன்னா அந்த ஜனங்களின் மேல் அவர் கண்ணோக்கமாக இருந்தார். அவனை எப்படி ஆகியும் மறுபடியும் ரீடைரக்ட் பண்ணி நினைவேக்கு கொண்டு போகன்றதுல கர்த்தர் கவனமா இருந்தார். ஆகினாலே கர்த்தர் சமுத்திரத்தில் ஒரு பெரிய காற்றை வரவிட்டார். கடல் கொந்தளித்தது, அலைகள் அந்த கப்பலிலே மோதி அடித்தது. இது சின்ன படகு இல்லை, ஒரு பெரிய கப்பல். ஏன்னா அதுல மாலுமி எல்லாம் போட்டிருக்குது, சரக்குகள் இருந்திருக்குது, அநேகர் இருந்திருக்கிறாங்க. அவரவர்கள் தங்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. இருந்து பார்க்கும்போது நிறைய திட்ட கப்பல் டிராவல் பண்ணிருக்கிறாங்க, நிறைய சரக்கு இருந்திருக்கிறது. ஒரு பெரிய கப்பல், கப்பல் ஒரு கேப்டன் இருந்திருக்கிறான். இப்படி ஒரு பெரிய கப்பல் அந்த நாட்களிலே இந்த தர்சீசுக்கு போகிறதான இடத்திலே ஒரு பெரிய கப்பல் இருந்திருக்கிறது. அந்த அப்படிப்பட்ட கப்பல் பிரயாணம் இருந்திருக்கிறது. சாலமோனுடைய நாட்களிலே கூட அதை பார்க்கும் பொழுது அந்த கப்பல் பிரயாணம் இருந்தது, தர்சீசுக்கு போகிற கப்பல்கள் இருந்தது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதனாலே அந்த நாட்களில் இந்த தர்சீஸ் நினைவை இதெல்லாம் நல்ல ஒரு வியாபார பட்டணமாக இருந்தது, கப்பல் பிரயாணம் இருந்தது. அதனால பெரிய வியாபாரம், பெரிய துறைமுகம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவருடைய அந்த கீழ்ப்படியா ஆண்டவர் அவனை கரெக்ட் பண்ணதுக்காக ஒரு கடல்ல பெருங்காற்றை விட்டார். கப்பல் உடைஞ்சு போகும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துக்குள் தள்ளப்பட்டது. அப்போ இந்த கப்பல்காரர் பயந்தாங்களாம், பயந்து போய் தங்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்களாம். எல்லாம் புறச்சாதி ஜனங்கள், அவனவன் ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டான், அவனவன் தெய்வத்தை நோக்கி அவனவன் கூப்பிடுறான். பிரயோஜனம் இல்லை. ஆனா யோனாக்கு தெரியும், தன்னாலதான் இந்த பிரச்சனை என்று அவனுக்கு தெரியும். அவனுக்கு எந்த தெய்வத்தையும் நோக்கி கூப்பிடல. புறஜாதி எல்லாம் ஒவ்வொரு தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறான். இவன் எப்படி கூப்பிடுவான்? தப்பு செஞ்சவன இவன் தான் எப்படி கூப்பிடுவான்? இவன் பேசாம உள்ள போய், ஆனா எப்படி அந்த தூக்கம் வந்துச்சு? போய் கப்பலின் அடித்தட்டுக்கு போயிட்டான். ஏன்னா வேற இருந்தா தான் மேல இருந்தா நீ உன் அதனால கீழே போய் யாருக்கும் தெரியாம அடித்தட்டு போய் நல்லா படுத்து தூங்கிட்டான். ஆண்டவர் இதுல சும்மா இருக்கல, தொடர்ந்து ஆண்டவர் போராட ஆரம்பிச்சார். எப்படி இவனை கொண்டு போய் சேர்த்தேன்? இந்த கப்பல் மாலுமி எப்படியாகிலும் கப்பலை பத்திரமா கொண்டு போய் சேர்த்தலாம், கரையிலாம் பாக்குறாங்க. ஆனால் அது உடைந்து போகக்கூடிய ஒரு அபாய நிலைமைக்கு போயிடுச்சு, உடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்ப எப்படியாகிலும் கப்பலை காப்பாத்தணுமே, என்ன தெரியுமா? கப்பலில் இருந்த சரக்குகள், சமுத்திர சரக்குகளை எல்லாத்தையும் சமுத்திரத்தில் எரிந்து விட்டார். கப்பலை லைட் ஆக்கிடணும், ஏன்னா அது மூழ்கி போயிடும் போல இருக்குது. எல்லாருக்கும் நிறைய லக்கேஜ் இருந்திருக்குது. இந்த கப்பல்ல பார்க்கும் பொழுது இதுல தர்சீசுக்கு போகிறதுக்கு நிறைய காரியங்களை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது தனிப்பட்ட நபருடைய லக்கேஜ் மட்டுமல்ல, இது ஒரு சரக்கை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு கப்பலா இருந்திருக்கும், பெரிய கப்பலா இருந்திருக்குது, ஏராளமான சரக்கு இருந்திருக்கும். எல்லாத்தையும் தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க. அப்படியாயிலும் கப்பலை காப்பாற்றணும்னு பாக்குறாங்க. ஆனாலும் கடலின் மும்முரம் அடங்கவே இல்லை. கடைசியில இவன் தேடி போய் பார்க்கறான், ஒருத்தன் கீழே படுத்துட்டு இருக்கான். நீ யாருப்பா, எந்த ஊரு, எங்கிருந்து வந்திருக்கிற, நீ எந்த ஊர், என்ன என்ன தெய்வத்தை நீ வணங்குற, நீ உன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடு. கடைசியில இவன் சொல்றான், நான் தான் அந்த குற்றவாளி, நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போறேன், அதனாலதான் நடந்த. கடைசியிலே இவனை காப்பாத்துறதுக்கு நினைக்கிறாங்க, ஆனாலும் கடல் இறங்குற மாதிரி இல்லை, அமர்ந்து போற மாதிரி இல்லை. என்னதான் செய்யணும் நீ சொல்லு, என்னத்துக்கு சமுத்திரத்துல போடுனா? போட்ட உடனே கர்த்தர் கடலை அமர்ந்து போக பண்ணிட்டு. இது நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் செய்த கீழ்ப்படியாமை, இவனுடைய வாழ்க்கையில் இருந்த கீழ்ப்படியாமையினாலே கப்பல் இருந்த மொத்த ஜனங்களுடைய எல்லா பொருளும் போச்சு கடல்ல. எல்லா பொருள் லக்கேஜ் எல்லாம் எல்லாருடைய கன்சைன்மெண்ட் உள்ள போயிடுச்சு. யோனாவை கருத்து ஒரு மீன் மூலமா போய் சேர்ந்துட்டான். கடல்ல போடப்பட்ட பொருள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காஸ்ட்லி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு இடத்த விட்டு இடத்துக்கு போனா நல்ல நல்ல பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஃபாரின் போகுது, இன்னொரு இடத்துக்கு போகுது, அப்ப எவ்வளவு ஃபாரின் ஐட்டம்ஸ் போயிருக்கும் நம்ம வாஷில சொல்ல போனா? நல்ல நல்ல காஸ்ட்லியான பொருள் எல்லாம் போயிருக்கும். கடைசியில் அந்த கப்பல்ல காப்பாத்துறதுக்காக எல்லா ஐட்டம்ஸ், ஃபாரினுக்கு போக வேண்டிய நல்ல ஐட்டம்ஸ் எல்லாத்தையும், காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இருக்கிறதுலயே பெஸ்டான பொருள் எல்லாத்தையும் கடல்ல போட்டாச்சு. யோனாவை விழுகிறதுக்கு தான் கர்த்தர் மீனை கொடுத்தார, தவிர தூக்கி கடல்ல போடப்பட்ட எதுக்கும் கர்த்தர் காப்பாற்றிக்கொண்டு போச்சு. யோனா என்ற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணின அத்தனை பேருடைய எல்லா சரக்குகளும் கடல்ல போச்சு. கீழ்ப்படியாமை நம்மோடு கூட போற விஷயம் கிடையாது, நம்மை சுற்றிடும் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதிப்பை, பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும். புரியுதுங்களா, கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் கீழ்ப்படியாமை சாதாரண விஷயம், நம்ம கீழ்ப்படியாத சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா படுக்கிற நஷ்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு மனுஷன் தான் கீழ்ப்படியல, ஆனால் அத்தனை பேருடைய சரக்கும் போயிடுச்சு, நஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி. கீழ்ப்படியாமே ஒருத்தன் தான், சரக்கு மட்டும் போட்டா பரவாயில்ல, மொத்த ஜனங்களுடைய எல்லா சரக்கும் போட்டா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, நம்ம கீழ்ப்படியாமல் போறது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதனால் வருகிற இழப்பு ரொம்ப பெருசா இருக்கும். தெரியுமா, அதனால் வருகிற இழப்பு ரொம்ப பெருசா இருக்கும். நம்மை சுற்றில் இருக்கிறவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். வேதத்தில் இன்னொரு ஒரு வசனத்தை காட்டுறேன், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து.
அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்,
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், சர்வாங்க தகனங்களும்
பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ,
பலியை
பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்,
ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும்
செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல்
அவபக்திக்கும்
விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
போதும், அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படியாமை, அமலேக்கியருடைய சகலவற்றையும் சர்வசங்கானம் பண்ணு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதில் சிறப்பானதை அவன் பத்திரமாய் வைத்துக் கொண்டு மோசமானதை மாத்திரம் அவன் கொண்டு போட்டான். கொடுத்த ஒரு வார்த்தை, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமமானது, திண்டகம் பண்ணுதல் அதாவது கீழ்ப்படியாமல் போகிறது, ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அசட்டை பண்ணுகிறது, பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, புரட்டாட்டம் பண்ணுவது அவபக்திக்கு ஏதுவாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவருடைய புறக்கணித்து தள்ளினார். ஒரே நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, ராஜமேன்மை இழந்தான். புரிதல, ராஜமேன்மை இழந்துட்டான். அந்த ஒரே சம்பவத்தில் ராஜமேன்மை இழந்துட்டான். எவ்வளவு பெரிய விஷயம், அவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொண்டு வரும்போது எப்படிப்பட்ட நிலைமை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தார் அந்த சவுல். ஆனால் இந்த கீழ்ப்படியாமை வந்த உடனே அப்படிப்பட்ட ராஜமேன்மை இழந்துட்டான் டக்குன்னு, உடனே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உன்னை ராஜா பாய்ந்தார்படி புறக்கணித்த. இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுக்க சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம கீழ்ப்படிய தவறும் பொழுது ஆண்டவர் நமக்கும் ராஜமேன்மையை கொடுத்திருக்கிறார், ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ராஜரீக அபிஷேகம் நம்மை விட்டு கடந்து போயிடும். புரியுதா, நம்ம ஆண்டவருக்கு கத்த நமக்கு ராஜாக்களும் ஆசாரையில் உன்னதமான அபிஷேகம் நம்ம மேல இருக்கு. தேவன் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்தாவியானவரை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்ல, அப்ப கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த ராஜரீக அபிஷேகத்தை நம்ம இழந்து போயிடுவோம். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையோடு கீழ்ப்படியும். இது சவுலோடு போல அவனுடைய குடும்பத்துக்கு எல்லாம் மிகப்பெரிய இழப்பு, அந்த தேசத்து ஜனங்களுக்கே ஒரு பெரிய இழப்பு. இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை கர்த்தர் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தார், கடைசியில் அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை தேசம் இழக்குது. தேசத்துக்கே ஒரு இழப்பு, ஒரு பிரம்மாண்டமான மனுஷன் அவன், அவனை கர்த்தர் ராஜமேன்மையில் தள்ளிட்டார். அப்ப கீழ்ப்படியாமை நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் பெரிய இழப்பை உண்டு பண்ணும். சின்ன சின்ன விஷயத்திலும் ரொம்ப கவனமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிய பழகங்கள், அப்பதான் அந்த ராஜமேன்மை நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். மூணாவது ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம்
முதல் மூன்று வசனங்களை வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில்
யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள்
போதும். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது முழு உலகத்திலும் கர்த்தருடைய செயல்பாடு இன்னும் சொல்லப்போன தேவன் நடத்துதல் வெளிப்பட்டது. அவர் பிறந்தது பாலஸ்தீனா என்கிற தேசத்தில், உலகத்தின் மையப்பகுதி. ஆனால் அதற்கு கிழக்கு பகுதியில் இருந்து சாஸ்திரிகள் அவருடைய பிறப்பை அறிந்து புறப்பட்டு வந்தாங்களாம். இது உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு பெரிய மிஸ்ட்ரி. இந்த சாஸ்திரிகள் கிழக்கு என்று சொல்லப்படுகிறது ஆசியாவிலே, இன்னும் சொல்லப்போனால் இந்திய தேசத்தின் எல்லையை குறிக்கின்றாங்க. இங்கே இருந்தவர்களுக்கு எப்படி அந்த நட்சத்திரத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்தது என்பது ஆச்சரியப்படக்கூடிய காரியம். அன்றைக்கு இருந்ததான பழைய ஏற்பாட்டின் ரகசியங்கள் அன்றைக்கு பல இடங்களில் இருந்த ஜனங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஒருவேளை இந்த நியாயப்பிரமாணத்தை கற்று அறிந்திருக்கிற ஜனங்கள், ஒருவேளை பல சந்ததிகளாய் பல இடங்களுக்கு டிராவல் பண்ணி, ஒருவேளை இந்த ஆசியாவில் இந்தியா பகுதியில் கூட வந்து வாழ்ந்திருக்க வேண்டும், அப்படிதான் இருந்திருக்கணும். இதை பத்தி நமக்கு ரொம்ப சரித்திரம் நமக்கு பைபிள் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இவர்களும் கூட, இவர் உலகத்தின் இன்னொரு கோடியில் இருந்தாலும் கூட, இவர்களும் அந்த ரட்சகர், அந்த மேசியா, உலக ரட்சகர் ஒருவர் பிறப்பார் என்ற ஒரு அறிவோடு கூட, அந்த தெளிவோடு கூட, அந்த எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு கர்த்தருடைய பிறப்பு, உலக ரட்சகருடைய பிறப்பின் நேரத்தில் என்ன நடக்கும் என்கிறதும் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையினால் இவர்கள் வானத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இவர்களுக்கு தெரிந்த ஒன்று, ஒரு வினோதமான ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, யூதருக்கு ராஜா, உலக ரட்சகர் பிறந்துட்டார். ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு தெளிவான வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். அந்த நட்சத்திரம் இவர்களை நடத்த ஆரம்பித்தது. புறப்பட்டாங்க, பிரயாணம் பண்ணாங்க, இது ஒரு நாள் ரெண்டு நாள் சமாச்சாரம் அல்ல, கிட்டத்தட்ட ஏறக்குறைய ரெண்டு வருஷம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் அங்கேயே பாலஸ்தீன தேசத்தில் இருந்தவங்க, ஸ்பாட்லேயே அவங்களுக்கு பிறந்த உடனே தேவ தூதர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. உடனே வந்து முதல்ல பார்த்தாங்க. சிமியோன் அதே காலத்திலே அவன் எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவாலயத்திற்கு இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தை கொண்டு வரப்பட்ட பொழுது எட்டாவது நாளிலே அவன் இயேசுவை தரிசித்தான். அந்த தேவாலயத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண், 84 வயது உள்ள ஒரு விதவை பெண், தேவாலயத்தை விட்டு விலகாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் இயேசுவாகி அந்த பிள்ளை கொண்டு வரப்பட்ட பொழுது அவளுக்கும் ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அவளும் வந்து அந்த பிள்ளை குறித்து பேசினாள். இதெல்லாம் நடந்தது. சாஸ்திரிகளுக்கும் அப்பவே தான் நியூஸ் போயிருக்கும், எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நியூஸ் போயிருக்குது. ஒரே டைம்ல உலகத்தில் பல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நியூஸ் அனுப்பிட்டார் ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். ஒருத்தருக்கு தேவ தூதர் மூலமாக, சிமியோனுக்கு ஆவியானவர் நேரடியாக, அவன் மேல் அபிஷேகம் இருந்துச்சு, ஆவியானவர் நேரடியாக பேசினார். இப்படி ஆளுக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்தார். இந்த சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருந்தபடினால் இவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு ரெவலேஷன் கர்த்தர் கொடுத்தார். இப்ப இந்த சாஸ்திரிகளுக்கும் அதே நேரத்தில் செய்தி கிடைச்சது. ஆனா இவங்க இருந்த இடம் தூரம், பிரயாணப்பட்டாங்க, ஆயத்தப்பட்டாங்க, பிரயாணப்பட்டு ஏறக்குறைய ரெண்டு வருஷம், கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவது கழிச்சு வந்திருப்பாங்க. அப்படி கழித்து பாலஸ்தீன தேசத்துல வந்துட்டாங்க. அந்த நட்சத்திரத்தின் மூலமாய் தெளிவாய் நடத்தப்பட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்து பாலஸ்தீன தேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்பா, இயேசு கிறிஸ்துவாகி அந்த ரட்சகர் பிறந்திருக்கிற தேசத்துல நுழைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அதுவரைக்கும் நட்சத்திரத்தையே பார்த்து வந்தவங்க டக்குனு எருசலேம்ல நுழைஞ்சு ஏரோதருடைய அரண்மனையில் போயிட்டாங்க. இதுதான் நம்மளும் நிறைய தப்பு பண்ணுவோம். நமக்கு அறியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே என்னை நடத்தும்பா, இது என்ன செய்யுது ஆண்டவரே, நமக்கு ஒன்றுமே தெரியாம ஒரு இருட்டு போல இருக்கும். அடுத்தது என்ன செய்யறது ஒன்றும் புரியாத ஒரு குழப்பமா இருக்கும். ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆண்டவரே என்ன பண்ண தெரியலப்பா, நீங்க தான்ப்பா என்னை நடத்தணும், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, உடைய சித்தம் என்னன்னு தெரியல. ஆண்டவரிடத்துல அப்படியே நம்ம கேட்போம், ஆண்டவரே என்ன சொல்லுங்க, என்னோட பேசுங்க, பைபிள்ல பேசுங்க, இந்த வாரம் பிரசங்கத்துல பேசுங்க, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நடத்திட்டே வருவார். அது வரைக்கும் ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த உடனே இனி நான் பார்த்துக்கிறேன். கிட்ட கொண்டு வந்துருவாரு, கொண்டு வந்த தேசத்துக்குள்ள என்ற ஆண்ட உடனே இனி ஆண்டவர் நீர் எனக்கு தேவையில்லை, இது வரைக்கும் போதும், இனி நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேல நானே கவனிச்சுக்குவேன். இதுதான் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக். ஆண்டவர் உங்களை நடத்த ஆரம்பிக்கிறார் என்றால் முற்றுமுடிய கடைசி வரைக்கும் அவரால் நடத்தப்பட வேண்டும். ஒண்ணுமே புரியாத இருக்கும் போது ஆண்டவர் நடத்தின ஒரு லெவல் வந்து இனி நான் பாத்துக்கிறேன், அங்கதான் பிரச்சனையே வரும். இந்த சாஸ்திரிகள் பாலஸ்தீன தேசம் வரைக்கும் வருகிற வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை நம்பி இருந்தாங்க, அதை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அந்த தேசத்திற்குள் என்ட்ரு ஆன உடனே நட்சத்திரத்தை கண்ணை எடுத்துட்டாங்க. அந்த நடத்துதலை தவிர்த்து இவங்க சுய புத்தியை சார்ந்து கொண்டு நேராக எருசலேமிற்குள் பிரவேசித்து ஏரோதின் அரண்மனைக்குள் இந்த செய்தியை கொண்டு போயிட்டாங்க. ஒரு தேவ பிள்ளை கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். சொந்த புத்தியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சொந்த புத்தி யூஸ் பண்ணது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ரட்சிக்கப்பட்ட பிறகு சொந்த புத்தியை தூக்கி ஒரு மூளையில வச்சுட்டு ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-6 படிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நீதிமொழிகள் 3:5-6.
உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல்,
உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல்,
உன் முழு இருதயத்தோடும்,
உன் முழு இருதயத்தோடும்
கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து,
கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்,
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்,
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்,
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய பாதை செவ்வையா இருக்கணும்னா சுயபுத்தியை சாரக்கூடாது. நம்ம மைண்ட்ல பல காரியத்தை பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண நினைக்க கூடாது. சுய புத்தியை சார்ந்திருந்தால் நம்முடைய காரியம் வாய்க்காது. நல்ல கவனிக்க, நம்முடைய காரியம் வாய்க்காது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத தடை, ஒரு காரியம் வாய்க்க மாட்டேங்குதா, என்னென்ன காரியம்னா சுய புத்தியை சார்ந்து போறது. ஆண்டவர் சொல்றார் தப்பு, அது நிறுத்து, என்னை சார்ந்து கொள், என்னை சார்ந்து கொள், அப்பதான் காரியம் வாய்க்குங்கிறார். இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆண்டவருடைய நடத்துதல் அந்த நட்சத்திரத்தையே ஃபாலோ பண்ணி வந்தாங்க. ஓரளவுக்கு நம்ம தேசத்துக்கிட்ட வந்துட்ட உடனே இனி நாங்களே பார்த்துக்குவோன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. எப்ப அவங்க நாங்களே பார்த்துக்கிறோம் சுய புத்தியை சார்ந்தாங்களோ அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் பிரச்சனையில் நல்லா போச்சு. நாங்களே பார்த்துக்கோன்னு அவங்க சுய புத்தியில என்னைக்கு அவங்க இருதயத்தை திருப்பினாங்களோ, தேவன் நடத்துதல விட்டாங்களோ, அந்த நிமிஷத்துல பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏரோது அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க, குழப்பம் பண்ணி விட்டாங்க. அங்க போய் கேட்கறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு போய் அங்க போய் கேட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது ஆவிக்குரிய ராஜா, ராஜரீகம். ஆனா ஏரோ என்ன நினைச்சிட்டான், தனக்கு போட்டியா ஒரு மனுஷன் பிறந்துட்டான் போல இருக்கு, தன்னுடைய ராஜரீகத்தை அவன் பிடிக்க போறான் போல இருக்குது. அவனுக்கு கலக்கம், ஏரோது அரண்மனையே கலங்கச்சின்னு போட்டிருக்குது. எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். 3 அப்படிதான் முடியுது. எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கலங்கினாங்களாம், ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. சுயபுத்தியில சார்ந்த எப்படி நடக்குது பாத்தீங்களா, ஒரு பட்டணத்திலேயே கலக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. சுயபுத்தின்றது எத்தனை பேர் பாதிக்குது பாருங்க. இப்படி தேவ நடத்துதலை விட்டால் அது நம்மளோடு போகாது, மொத்த ஜனத்தையும் கலங்கடிச்சிருவோம். நம்ம கலங்கடிச்சிட்டாங்க. அப்ப ஏரோது தடுமாறிட்டான், என்ன நடக்க போகுது, இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணுமே. அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான், எப்பப்பா நட்சத்திரத்தை பார்த்தீங்க, கண்ணிங்க விசாரிக்கிறேன், எப்ப நட்சத்திரத்தை பார்த்தீங்க. சொல்றாங்க, இத்தனை மாசத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கும் கணக்கு போடுறாங்க. இங்கிருந்து டிராவல் பண்ணி வர எவ்வளவு நாள் ஆச்சு கேட்டுட்டோம். ரகசியமா சொல்ல, நீங்க போய் அந்த ரட்சகர் அந்த யூதருக்கு ராஜாவை போய் பாருங்க, பார்த்துட்டு எனக்கும் வந்து சொல்லுங்க, நானும் அதை பணிந்து கொள்ளுகிறேன் கேட்கலாம். அவங்களும் இன்னசென்டா சரி பார்த்துட்டு வந்து சொல்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியில வந்த உடனே மறுபடியும் அந்த நட்சத்திரம் அவர்களை நடத்துகிறது. 9வது வசனத்தில் பார்க்கும்பொழுது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. மறுபடியும் சுய புத்தி விட்டுட்டு வெளியில வந்தாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வெளியில வந்தாங்க, தப்பா நடத்துக்கு வந்துட்டோமே. மறுபடியும் அந்த நட்சத்திரம் நடத்த ஆரம்பித்தது. ஒண்ணு சொல்ற, ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புறார். ஒருவேளை சில விஷயத்துல நம்ம சுய புத்தியை சார்ந்து தப்பு பண்ணிட்டாலும் ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பி திரும்பினோம்னா திருப்பி நடத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். ஆமென். திருப்பி நடத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். போயிட்டானேன்னு கர்த்தர் அவரை விட்டல, தொலைஞ்சு போ, திருப்பி நடத்துறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கார். போய் ஒரு குழப்பம் பண்ணிட்டாங்க, ஆனால் வெளியில வந்த பிறகு மறுபடியும் அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குது, நடத்துது. போறாங்க, இந்த செகண்ட் டைம் வரும்போது பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் நடத்து. ஏற்கனவே தப்ப உணர்ந்துட்டாங்க, இப்ப அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து இயேசு கிறிஸ்துவ பார்த்தாச்சு. பார்த்துட்டு அன்னைக்கு கிளம்புறதுக்கு தூங்கும் பொழுது தேவதூதன் வந்து எச்சரிப்பு கொடுக்கிறான், திருப்பி போய் ஏரோதுக்கு கமிட் பண்ண மாதிரி திருப்பி போய் இந்த இடத்துல தான் அந்த யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறா, இந்த இடத்துல இருக்கிறார்னு சொல்லிட்டு போய் சொல்லாதீங்க. இது மாட்டுத் தொழுவம் கிடையாது, மாட்டுத் தொழுவத்தில் பார்த்தாங்கன்னு நினைக்காதீங்க. மாட்டுத் தொழுவத்தில் பார்த்தது மெய்ப்பர்கள் மட்டும்தான், வேற யாரும் மாட்டுத் தொழுவத்தில் பார்க்கல. புரியுதா? எல்லாரையும் மாட்டுத் தொழுவத்தில் ஒண்ணு நிக்க வச்சிடக்கூடாது. இவங்க பார்த்தது வேற. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு பிறகு, 1.5 வருஷமும் அவர் குழந்தை மாட்டுத் தொழுவத்தில் வச்சுட்டு இருப்பாங்க, அப்படிலாம் வைக்கல. அப்புறம் பார்க்கும்போது போய் பார்த்தாச்சு. பார்த்துட்ட பிறகு திரும்பி கிளம்பி வரும்பொழுது தேவதூதனால் எச்சரிக்கப்படுறாங்க, ஏரோத போய் பார்த்து நியூஸ் கொடுக்காதீங்க. உடனே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு கொடுமை நடக்கிறது. 16வது வசனத்தை மட்டும் படிக்கலாம்.
அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து
ஆட்களை அனுப்பி
தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே
பெத்லகேமிலும்
அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான்.
2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான். பெத்லகேமிலும் அதை சுற்றிலும் இருந்ததான எல்லா பகுதிகளிலும் இருந்த 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஏரோது கொலை செய்தான். ஒரு சில சாஸ்திரிகளுடைய சுய புத்தியில் சார்ந்தது அநேக குழந்தைகளுடைய ஜீவன் போகிறதற்கு காரணமாயிடுச்சு. எத்தனை குடும்பத்திலே வேதனை, கண்ணீர், எத்தனை குடும்பத்திலே பிள்ளைகளை இழந்துட்டாங்க. பெத்லகேமிலும் அதை சுற்றிலும் இருந்த பகுதியில் இருந்த எல்லா ஆண் பிள்ளைகளை, 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு விட்டான். என்ன ஒரு கொடூரம் நடந்திருக்குது பாருங்க. 2 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் பிடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த சாஸ்திரிகள் செய்த ஒரு தவறு. இந்த சாஸ்திரிகள் தேவ நடத்துதல் இல்லை கிளீனா போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சுய புத்தியை சார்ந்து ஏரோதனிடத்தில் போய் அரண்மனையில் ஒரு குழப்பம் பண்ணினதுனாலதான் பெத்லகேமில் இத்தனை மரணங்களுக்கு அவர்கள் காரணமாயிட்டாங்க. ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே சொல்ற, சுய புத்தியில சார்ந்து நடக்கக்கூடாது. தேவ ஆவியானவருடைய நடத்துதல் நம்ம இருக்கணும். இல்லைன்னா நம்ம சுய புத்தியில சாரது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், அதனால நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு பெரிய பிரச்சனையை நம்ம மாறிடுவோம். நம்மளோடு கூட இருக்கிற அநேகருக்கு பிரச்சனை. இந்த ஒரு சில சாஸ்திரிகள் பண்ண காரியம் நிறைய குடும்பங்களிலே பிள்ளைகள் செத்து போனாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. விளைவு அதுதான். அதுக்கு காரணம் யார்? இந்த சாஸ்திரிகள் தான் காரணம். சுய புத்தியை சார்ந்து நடந்த ஒரு பாவியான மனுஷன் அநேக நன்மைகளை கெடுத்து போடுவான். இவங்களால் நிறைய பாதிக்கப்பட்டான். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6 16-17-18. யோசுவாவின் புஸ்தகம் 6 16-17-18.
7 ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில்
7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில்
யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார்.
ஆனாலும்
இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும்
கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும்.
நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே
நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும்
இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும்
நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம்
எச்சரிக்கையாயிருங்கள்
என்று யோசுவா ஜனங்களுக்கு சொன்னோம். எரிகோவுக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. எரிகோ ஒரு அரணிப்பான பட்டணம், கோட்டை மதில் சுவர் பிரம்மாண்டமானது. ஆனால் ஆண்டவர் அதை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். பட்டணத்தை 7 சுத்தி வரணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாக 7 சுற்றி வரணும். 7வது நாள் 7 சுற்றி வரணும். பின்பு ஆசாரியர்கள் பூரிகைகளை நெடுந்தோணியாய் முழங்க வேண்டும். அப்பொழுது பட்டணத்தின் அலங்க இடிந்து விடும், நீங்கள் உள்ள போய் பிடிச்சுக்கலான். அதை சொன்ன ஆண்டவர், பட்டணத்தை நம் கையில் ஒப்புக் கொடுப்பேன் சொன்ன ஆண்டவர் சொன்னார், அதில் இருக்கிறதான சகல பொருட்களும் சாபமானது, அதை ஒண்ணுமே நீங்க ஒரு லாபமாக கொள்ளையாக நீங்க எடுத்துக்கொள்ளக் கூடாது, உங்கள் யூஸுக்கு நீ எடுக்க கூடாது, எல்லாம் சபிக்கப்பட்ட பொருட்கள். ஆனா அந்த இடத்துல இருந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் இருந்திருக்குது. அது பின்னால் நான் சொல்றேன். ஆனால் சாபத்தீடானது, அதை யாரும் தொடக்கூடாதுன்னு யோசுவா வான் பண்ணான். 7 முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில்
யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய
சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன்
சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான்.
ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது.
இது சாபத்தீடான பொருட்கள், ஆனா சீப்பான பொருட்கள் கிடையாது. 21 படிப்போம்.
கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொற்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன்.
இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில்
பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் நாகான்.
சாபத்தீடான பொருள், ஆனால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. பொன்னு, வெள்ளி, பாபிலோனிய சால்வை, ரொம்ப ரேரான ஐட்டம்ஸ் எல்லாம். இது அந்த எரிகோவில ஏதோ ஒரு வீட்டில் இவனுக்கு கிடைச்சிருக்குது. அதை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்திலே குழி தோண்டி புதைச்சு வச்சுதான் நாகான். ஆண்டவர் சொன்னார், இது சாபத்தீடானது, தொடக்கூடாது. ஆகான் என்ன கன்ஃபஸ் பண்றான், அந்த பாபிலோனிய சால்வை பார்த்து அழகை பார்த்து நான் இச்சித்தேன், அந்த பொன்னையும் அந்த வெள்ளையும் பார்த்து அதோட வேல்யூவை பார்த்து நான் இச்சித்தேன், அதனால அதை நான் எடுத்துக்கொண்டேன், என் கூடாரத்தில் அதை நான் குழி தோண்டி புதைச்சு மறைச்சு வச்சிருக்கேன். கர்த்தர் அவனை மாட்டி கொடுத்துட்டார். அப்புறம் அவன் கன்ஃபஸ் பண்றான், இவன் யார், இவன் ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவனா. ஆகான் சாதாரண இல்ல, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், இப்படிப்பட்ட காரியம் பண்ணிட்டான். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காரியம் இடையில என்ன நடந்துச்சு, கவனிக்கணும். எரிகோவை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொன்னார், அது சாபத்தீடானது, ஒன்றும் தொடக்கூடாது. இந்த இடத்திலே ஆகான் ஒருவன் அந்த காரியத்தை செய்தான் என்று கர்த்தர் அவனை மாட்டி கொடுத்தார். அவன் இதெல்லாம் எடுத்தேன்னு சொல்லி அவனை கன்ஃபஸ் பண்றான். ரெண்டுக்கும் இடையில் என்ன நடந்தது, அதுதான் நம்ம கவனிக்கணும். வாசிக்கலாம் 2:7 வாசிக்கலாம்.
யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள்.
அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள்.
அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3,000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள்
ஆனாலும்
அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை
வெட்டி
போட்டார்கள் பட்டண வாசலின் வெளி துவக்கி
செபாரி மட்டும் அவர்களை துரத்தி
மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள்.
ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இந்த எரிகோவுக்கு பிறகு பிடிச்ச பிறகு ஆயின் ஒரு சின்ன பட்டணம், அதுல கொஞ்ச ஜனங்கள் தான் இருந்தாங்க. உடனே யோசுவா கால்குலேட் பண்றான், இந்த ஜனத்துக்கு பெரிய ராணுவம் அனுப்பணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3,000 பேர் அனுப்பினா போதும், ஈஸியா அடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அந்த சின்ன பட்டணம்னு சும்மா வேல்யூ போட்டுட்டு இவங்க அனுப்புனாங்க. ஆனா அங்க போனோம்னு இந்த ஆயி ஜனங்க வெட்டு வெட்டுன்னு உங்களை வெட்டினாங்க, 36 பேர் வெட்டி கொண்டுட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் எந்த இடத்துல அவங்க தோல்வியை சந்திக்கல, ஆனால் இந்த இடத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. 36 பேர் வெட்டி கொல்லப்பட்டான். யோசுவாவுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா இடத்திலையும் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராய் இருந்து பார்வோனையும் அவன் சேனைகளை கவிழ்த்து போட்டவர், அமலேக்கியர்களை ஜெயிக்க வைத்தவர், எல்லாத்தையும் ஜெயிக்க வைத்த ஆண்டவர், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அடிக்க வைச்சாரு. ஆனா இந்த சின்ன ஆயி பட்டணத்துக்குள்ள அடி வாங்கிட்டமே, அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். 10 பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டையின் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டங்கம்பாடிக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். சாபத்தீடானதை நீங்க விட்டு விலக்கலன்னா உங்க கூட நான் இருக்க மாட்டேன். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது பெரிய பெரிய பார்வோனின் செயலையெல்லாம் அனாவசியமா ஜெயிச்சாங்க, அமலேக்கியர்களை அனாவசியமா மேற்கொண்டாங்க. ஆனா ஆண்டவர் கூட இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன ஆயி பட்டணத்துக்குள்ள அடி வாங்கினாங்க. இன்னைக்கு சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல விக்டரி ஜெயம் என்பது எப்படி தெரியுமா? ஆண்டவர் கூட இருந்தா எந்த பிசாசையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் மேற்கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கூட இல்லைனா ஒரு சின்ன விஷயத்திலும் உங்களுக்கு தோல்விதான் வரும். ஆண்டவர் கூட இருந்தா எவ்வளவு பெரிய காரியமானாலும் ஜெயிச்செல்லாம். ஆண்டவர் மாத்திரம் கூட இல்லைனா சின்ன விஷயத்திலும் தோல்விதான் வரும். தெளிவா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் கூட இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 15:3, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 15:5 சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. முடியாது, ஆண்டவர் கூட இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த காரியம் ஆகான் என்ற ஒரு மனுஷன் செய்த காரியம் மொத்த இஸ்ரவேலருக்கும் தோல்வியை கொண்டு வந்தது. ஒரு பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு ஆகான் செய்த தவறு, ஒரு ஆகானுடைய பொருளாசை மொத்த இஸ்ரவேலருக்கும் தோல்வியை கொண்டு வந்துச்சு. பொருளாசை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், நமக்கு பொருட்கள் அவசியம், தேவ பிள்ளைகள் பொருளாசை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. பணம் அவசியம், பண ஆசை பிடித்தவங்களா இருக்கக்கூடாது. கவனமா இருக்கணும். நமக்கு என்னது தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். எப்ப எது தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதை கரெக்டா ஆண்டவர் கொடுப்பார். பணம் நமக்கு தேவை என்பது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பண ஆசை உள்ளவர்களாய் நம்ம மாறி போகக்கூடாது. அங்கதான் பிரச்சனை வரும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களையே உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். கவனமார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பொருள் ஆசை என்பது மிகவும் வன்மையாய் கண்டிக்கப்படுகிறது. நிறைய சொல்லலாம், என்னால சொல்ல முடியும். படிக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுவார். ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் அவனுக்கு விளை நிலைச்சல் விளைச்சல் நல்ல விளைஞ்சது. அவன் மதிகேடன் ஆண்டவர். மத்தேயு 19 அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் பொருளாசைக்காரனா இருந்து அவரை சந்திக்க வந்து துக்கத்தோடு திரும்பி போவான். மார்க்கு 10 அதிகாரத்திலும் இருக்கிறது. பொருளாசை அவனுக்கு பரலோகத்துக்குள் என்டர் ஆக முடியாதபடி துக்கத்தோடு போக வச்சு. 2 வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நம்ம ஜபிக்க போலாம். எபேசியருக்கு எழுதுற நிருபம் 5:5-6. எபேசியர் 5:5-6.
விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது
அசுத்தனாவது
விக்கிரகாராதனையாகிய
பொருளாதாரனைக்காரனாகிய
பொருளாசைக்காரனாவது
பொருளாசைக்காரனாவது
தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே
இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத படிக்கு
எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசையை எந்த லிஸ்ட்ல கொண்டு வராரு பாருங்க. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவதுங்கிறார். விபச்சாரம் அசுத்தம் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல பொருளாசை கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். அது எப்படி ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குது பாருங்க. விபச்சாரக்காரன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அசுத்தமாய் வாழ்கிறவன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அதே போல பொருளாசைக்காரன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் இது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஈஸியா நினைக்கிறோம் பொருளாசைன்றதுக்கு எல்லையே கிடையாது. தெரியுமா, கொஞ்சம் நினைச்சு பார்த்தா இன்னைக்கு அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா 1000 கோடியில் இருக்கிறாங்க. இல்ல சமீபத்தில் 3 கண்டெய்னர்ல 5000 கோடி இருக்குதுன்னு. நாங்க 5000 கோடி வச்சு என்ன பண்றது. அது மாட்டதுதான் 5000 கோடி மாட்டது. எத்தனை லட்சம் கோடி, பல லட்சம் கோடி இருக்கும். என்னதான் பண்ண முடியும். ஆனால் அதை சம்பாதிக்க நிறுத்துறாங்களா பாருங்க. நிறுத்தவே மாட்டாங்க. அவ்வளவு இருந்தாலும் சம்பாதிச்சுட்டு தான் இருப்பாங்க. நிறுத்தவே மாட்டாங்க. என்ன பண்றது வச்சு. பெரிய நம்பர் போட்டே போலாம். 000 போட்டுட்டு போலாம். இத்தனை கோடி எங்கிட்ட இருக்குது. என்ன பண்ண முடியும். ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல சாப்பாடாத அவங்களும் சாப்பிட முடியுமா. சாப்பிட முடியாது. நல்லா இஷ்டம் போல சாப்பிடாதுன்னா 4 நாள் செத்துடுவாங்க கடைசியில். இல்ல அதையும் சாப்பிடவும் முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இந்த சூழ்நிலையில இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். பொருளாசி இன்னொன்னு போயிட்டாங்கன்னா ஒருத்தர் அவனுக்கு எல்லையே கிடையாது. இதோடு போதும் சொல்லவே மாட்டான். போதும்ன்றதே வராது. அதனாலதான் இது அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. பைபிள்ல பொருளாசையில விழுந்தவன் ஒருத்தன் கூட தப்பிச்சதாக பைபிள்ல கிடையாது. தெரியுமா, விபச்சாரத்தில் விழுந்த சிம்சோன் தப்பிச்சிருக்கிறான், தாவீது தப்பிச்சிருக்கிறான். ஆனா பொருளாசையில் விழுந்ததான ஆகான் கல்லறிந்து கொல்லப்பட்டான். பொருளாசையில விழுந்த கேயாசி குஷ்ணரோகியாய் மாறி ஊழியத்தை இழந்து போனான். பொருளாசையில விழுந்த யூதாஸ் தூக்கு போட்டு செத்து போனான். பொருளாசையிலே விழுந்ததான அனனியா சப்பினால் சபையிலே விழுந்து செத்து போனாங்க. ஒருத்தன் கூட தப்பிக்கல. விபச்சாரத்தில் விழுதம் கூட தப்பிச்சிருக்கிறான். பொருளாசையில் விழுதம் ஒருத்தன் கூட பைபிள்ல தப்பிச்சது கிடையாது. எல்லாம் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். அவ்வளவு டேஞ்சர் ஆனது. ஒருத்தன் கூட தப்பிச்சதாக சரித்திர கிடையாது. அதனாலதான் இது உன்னை பரலோகத்துக்கு போறது தடுக்கும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். கொலோசியர் கடிதம் நிருபம் 3:5-6, 3:5-6.
ஆகையால் விபச்சாரம்
விபச்சாரம்,
அசுத்தம்
அசுத்தம்,
மோகம்
மோகம்,
துரிச்சை
துரிச்சை,
விக்கிரகாராதனையான பொருளாசை
விக்கிரகாராதனையாகிய பொருளாசை
ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற
ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற
உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள்.
என்ன செய்யும்? உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள்.
இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும்.
அதுதான் வந்துச்சாங்க. ஆகானுடைய வாழ்க்கையில் அந்த தேவ கோபாக்கினை தான் வந்துச்சு. கல்லெறிந்து கொண்டார். அவ மட்டுமல்ல, அந்த குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமா நிக்க வச்சு கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. ஆகானுடைய மொத்த குடும்பத்தையும் கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. காரணம் என்ன? பொருளாசை. அப்ப அவன் செஞ்ச காரியம் முழு இஸ்ரவேலுக்கும் தோல்வியை கொடுத்துச்சு. அவன் மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சு. ஒரே காரியம், பொருளாசை. அப்ப தேவ பிள்ளைகள், இந்த சம்பவம் இன்னைக்கு நம்ம பார்த்த ஒவ்வொன்றுமே ஒரு நபர் செய்த காரியம், ஒருத்தர் செஞ்ச ஒரு தப்பு எவ்வளவு பேரை பாதிக்குது பாருங்க. எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை பாதிக்குது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு செய்யறா நம்ம செய்யற ஒரு தப்பா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், நம்ம தனி நபரா இருந்த ஒரு தப்பு செய்யலாம், அது நம்மளோட போகாது. நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும், சபையை பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும், எல்லாரையும் பார்க்கும், கிறிஸ்தவ மார்க்கத்தையே பாதிக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பாவியான மனுஷன் அநேக நன்மைகளை கெடுத்து போடுவான். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுத்து போடுமான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையிலே நம்ம சாதாரணமான சின்ன விஷயம் நினைக்கிறோம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது சிறியதா இருக்காது. மிரியாம் தன் தம்பி தானேன்னு சாதாரணமா நினைச்சா, ஆனால் ஆண்டவர் அதை சாதாரணமா நினைக்கல. ஆண்டவர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டார். அவளை கர்த்தர் தண்டித்தார், குஷ்டரோகியாக்கப்பட்டாள், 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும் ஆண்டவர் சொன்னார். அது மிரியாமோடு போய் முடியல. மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய 7 நாள் பிரயாணம் தடைபட்டு போனது. மொத்த ஜனங்களின் பிரயாணமும் 7 நாள் நின்று போச்சு. மற்றவர்களை நாம் குறைய சொல்லுகிறவர்களா இருப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடைபட்டு போகும். நம்ம மட்டுமல்ல, நம்ம கூட இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கை சேர்த்து பாதிக்கப்படும். 20 லட்சம் ஜனங்களுடைய பிரயாணம் தடைபட்டு போச்சு 7 நாட்களுக்கு. நம்ம யாரை குறித்தும் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது, குற்றப்படுத்திட்டு இருக்க கூடாது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதை செய்யும் பொழுது நம்முடைய வளர்ச்சியை நாம் இழந்து போயிடும். ஆவிக்குரிய முன்னேற்றம் தடைபட்டு போகும். பாளையத்துக்கு புறம்பே, அதாவது தேவ பிரசன்னத்திற்கு வெளியே நாம் தள்ளப்படுவோம். கவனமா இருக்கணும். இரண்டாவது பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாமை. யோனா, அவனுடைய கீழ்ப்படியாமை, அந்த கப்பலில் இருந்த எல்லாருடைய சரக்குகளும் கடலிலே வீசப்பட வேண்டிய நிலைமைக்கு போச்சு. கீழ்ப்படியாமையினாலே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த கப்பல் இருந்த எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. எல்லாருடைய சரக்கும் போயிடுச்சு. சவுலுடைய கீழ்ப்படியாமை அவனுடைய ராஜ்ய வாரத்தை இழந்து போகும்படி செஞ்சது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். மூன்றாவதாக சாஸ்திரிகள். ஆரம்பத்தில் நல்ல ஆண்டவரால் நடத்தப்பட்டாங்க. நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி தான் வந்தாங்க. ஆனால் பாலஸ்தீன தேசத்துக்குள் என்றான உடனே இனி நம்மளே பார்த்துக்கலாம் நினைச்சாங்க. நட்சத்திரத்தின் மேல் இருந்து தன்னுடைய கண்களை எடுத்தாங்க. ஒன்னு சொல்ற, ஒண்ணுமே தெரியாத இருக்கும் போது ஆண்டவரே என்னை நடத்தும் நம்ம கேட்கிறோம். ஓரளவுக்கு வந்த பிறகு இனி நான் பார்த்துக்கிறேன். அங்கதான் பிரச்சனை வரும். சுய புத்தியை சார்ந்து கொண்டால் பிரச்சனை தான். சுய புத்தியை சார்ந்து கொள்ளாதே என்றார் ஆண்டவர். எல்லாம் தேவ பக்தியோடு கர்த்தரை சார்ந்து கொள், அப்பதான் காரியம் வாய்க்குங்கிறார். சுய புத்தியை சார்ந்து கொண்டதுனாலே, தேவ நடத்துதலை விட்டதுனாலே எருசலேமின் பெத்லகேமை சுற்றிலும் இருந்த ஏராளமான ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். காரணம் யாரு? இந்த சாஸ்திரிகள் பண்ண மிஸ்டேக். அதனால ஏராளம் குடும்பங்களிலே பிள்ளைகள் கொல்லப்பட்டு எத்தனை குடும்பங்களிலே கண்ணீர் வேதனை. அதுக்கு சாஸ்திரிகள் தான் காரணம். அவங்க பண்ண தவறு எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை பாதிச்சிருச்சு பாருங்க. நாலாவது, ஆகான். இவன் ஒருவன் பொருளாசை உள்ளவனாக அவன் பொருட்களை எடுத்து, சபிக்கப்பட்ட பொருட்களை எடுத்து தன் கூடாரத்திலே மறைத்தான். மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தோல்வி வந்தது. ஆண்டவர் அவர்களை விட்டு விலகி போய்விட்டதனாலே தோல்வி வந்தது. பொருளாசை உள்ளவர்களோடு ஆண்டவர் வாசம் பண்ண முடிவதில்லை, அவர்களை விட்டு விலகுகிறார். அவனுடைய பொருளாசை தான் சாபத்தீட்டானது என்று தெரிந்தும் அதை எடுக்க வச்சது. அதான் நம்ம கவனிக்கணும். அந்த பொருளாசைன்றது இல்லைன்னா அவன் சாபத்தீட்டானது என்று சொல்லி அவன் தொட்டிருக்க மாட்டான். அந்த பொருளாசை தான் அதை தாண்டி அவனை அதை எடுத்து ஒழிச்சு வைக்க வச்சது, தெரிஞ்சே எடுத்து வைக்க வச்சது. அதனாலதான் அவ்வளவு பெரிய ஒரு இழப்பு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு தோல்வி நடந்தது. என்ன, அவனும் அவன் குடும்பத்தாரும் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். மொத்தமா போச்சு. தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும், பொருளாசை வரக்கூடாது, தேவ நடத்துதலை நம்ம இழக்கக்கூடாது, கீழ்ப்படியாமை வரக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள், நம்மோடு முடியாது, அநேகரை பாதிக்கக்கூடிய காரியங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாடிலும் அப்பா, ஒரு பாவியான மனுஷன் அநேக நன்மைகளை கெடுத்து போடுவான் என்று அதற்கு நீங்க காண்பித்த இந்த உதாரணங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியவர்களாய் நாங்கள் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாதப்பா. இந்த நான்கு காரியங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாய் இருக்கட்டும். இதை நாங்கள் செய்யாதபடி எங்களை பாதுகாத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் எங்களை நீங்க வைங்கப்பா. எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த காரியங்களுக்கு எங்களை முற்றிலும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும், ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன்.